श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्। नमः श्रीशैलनाथाय कुन्तीनहरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने गुरुमुखमनधीत्य प्राहवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तम् शुल्कमाधातु कामः। स्वसुरममरवन्द्यम् रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकम् तम् विष्णुचित्तम् नमामि। மின்னார் தடமதழ் சோழ் வில்லிபுத்தூர் எண்ணொருகாள் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் எண்ணுரைத்தோம் கீழ்மையினிச் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து. பெரியாழ்வார் திருநக்ஷத்திர வைபவ சமயத்திலே பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழியில் 2:10 திருமொழி இந்திரனோடு பிரமன் என்கிற திருமொழியினுடைய அர்த்தங்களை இப்பொழுது அனுபவிக்கலாம். இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு பெரிய ஜீயரான மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. எந்த பகுதிக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் கிடைக்கவில்லையோ அந்த பகுதிக்கு மட்டும் மணவாள மாமுனிகள் கருணையாலே வியாக்கியானத்தை அனுகிரகித்துள்ளார். மேலும் சுவாபதேச வியாக்கியானம் என்று திருவாய்மொழி பிள்ளையினுடைய வியாக்கியானம் கிடைக்கப்பெறுகிறது. இவைகளில் உள்ள சில விஷயங்களை யதாமதி விண்ணப்பம் பண்ணுகிறேன். பெரியாழ்வாருடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. மற்ற எல்லா ஆழ்வார்களும் ஒரு தட்டுன்னா இன்னொரு தட்டு பெரியாழ்வார். இதை ஸ்ரீவஜன பூஷணத்திலே நன்கு தெரிவித்துள்ளார் பிள்ளலோகாச்சாரியர். இப்படி மற்ற எல்லா ஆழ்வார்களும் ஒரு தட்டுனா இவர் ஒண்ணு. பர்வத பரமான ஒட்ட வாசி போரும் என்ன காட்டுவர்கள் மற்ற ஆழ்வார்களை போலல்லர் பெரியாழ்வார். என்ன எதனால அந்த சிறப்பு அப்படின்னா மங்களாசாசனத்திலேயே எப்பொழுதும் இருப்பவர். மற்ற ஆழ்வார்களுக்கு மங்களாசாசனம்ங்கிறது இல்லையா அப்படின்னா அவர்கள் எப்போவாவது எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வர்கள், அதாவது நீ வாழ போகணும் என்று வாழ்த்துவர்கள். மற்ற நேரங்களிலே அனுபவபரமாக இருக்கும் அல்லது உபதேசபரமாக இருக்கும். சம்சாரிகளுக்கு உபதேசம் செய்வர்கள், எம்பெருமானை அனுபவிப்பவர்கள். ஆனால் பெரியாழ்வார் மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள். தங்கள் ஆர்வத்தளவுதான் அண்ணி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டறிவிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். என்ன எதனால் பெரியாழ்வார்னு பேருனா எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தவர் ஆனபடியினாலே. என்ன அதுவும் பொங்கும் பரிவாலே இன்னும் எம்பெருமான் தன்னுடைய சக்கரங்களை சக்கரத்தை சங்கை இன்னும் ஆயுதங்களெல்லாம் காட்டுறான். பேர்பட்ட எனக்கு என்ன வரும் ஒன்று தோள்களையெல்லாம் முதல்ல தோள்களுடைய வலிமையை காட்டினான். ஆனால் இதெல்லாம் காட்டும் பொழுது அவருக்கு பயம் பெருகித்து. அப்படி பொங்கும் பரிவாலே ஒரு தாய்க்கு ஒரு குழந்தையினிடத்திலே எந்த பரிவு ஏற்படுமோ அந்த பரிவு ஏற்பட்டபடியினாலே அவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர். என்ன அவருடைய மங்களாசாசனத்தை இட்டு அவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர். மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவருக்கு உயர்த்தி எதனாலனா மங்களாசாசனத்தினாலே என்று காட்டியிருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். மேலும் பெரியாழ்வாருடைய வைபவத்தை பார்த்தால் வெறும் பெரியாழ்வாருக்கு மொத்தம் ஏத்தமானா இல்லை, அவர் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஏத்தம், அதே போல் அவருடைய திருநக்ஷத்திரத்துக்கு ஏத்தம் ஆணியில் சுவாதி, அதே போல அவருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு எத்தம் என்று காட்டப்பட்டிருக்கு. உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பருவர் என்று மணவாள மாமிகள் சாதி தருகிறார். மேலும் தனிய நிலை பார்த்தோமே, வில்லிபுத்தூர் எண்ணுருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் என்று யாரெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர்னு யாரெல்லாம் சொல்றாளோ அவர்களையெல்லாம் தலைமையிலே வைத்துக் கொள்வோம் என்று இந்த தனிய நிலை தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மற்றொரு விஷயம், இந்த திருநக்ஷத்திரத்தை யாரெல்லாம் கொண்டாடுறாளோ அவளுக்கினே யாருமே கிடையாது என்று மணவாள மாமியில் சாதித்தருள்கிறார். மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த ஆணிதன்னில் சோதியன்னால் ஆதரிக்கும் ஞானியர்க்கு ஒப்போர் இல்லை இவ்வுலகில். இன்னும் இந்த உலகத்தில் அவளுக்கு ஒப்பு கிடையவே கிடையாது. பெரியாழ்வாரை பெரியவர்னு தெரிந்து கொள்பவர்கள் சிலர், அதிலேயும் சிலர் தான் அந்த அவருடைய திருநாளை கொண்டாடுபவர்கள். அப்பேற்பட்ட ஞானிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த உலகத்துல யாரும் ஒப்பாக சொல்ல முடியாது. சொல்லணும்னா பரமதத்துல இருக்கிறவர்களை சொல்லலாம் என்று மணவாள மாமனுடைய திருவுள்ளம். ஆக ஆழ்வாருக்கு ஏத்தம், அவருடைய திவ பிரபந்தங்களுக்கு ஏத்தம், அவர் அவதரித்த திவ்யதேசத்துக்கு ஏத்தம், அதே போல அவருடைய திருநட்சத்திரத்துக்கு ஏத்தம், திருநட்சத்திரத்துக்கு ஏத்தம்னு சொல்றதோட அதை கொண்டாடுபவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏத்தம்னு இதெல்லாம் ஆச்சாரியர்கள் காட்டி அருள்கிறார்கள். பெயர்பட்ட பெரியாழ்வார் அவருடைய திவ்ய பிரபந்தங்கள் இரண்டு, திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி. அந்த பெரியாழ்வார் திருமொழிய ஒரு விதமாக மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று, அவருடைய திவ்ய பிரபந்தங்கள்ல எல்லா இடத்துலையும் மங்களாசாசனம் இருக்கும் என்று ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கா. இரண்டாவது, கிருஷ்ணானுபவம். திருநந்தாண்ட வியாக்கியான அவதாரிகையிலே பெரியவாச்சான்பிள்ளை காட்டியருள்கிறார் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் எம்பெருமானுடைய எந்த நிலையிலே ஈடுபாடு என்று காட்டுகிற சமயத்திலே முதலாழ்வார்கள் பரத்துவத்திலே ஊன்றியிருப்பார்கள் என்று காட்டுகிறார். அதே போல பெரியாழ்வார் எதுல ஊன்றியிருப்பார்னா கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்றியிருப்பார் என்று காட்டியிருக்கிறார். ஆக கிருஷ்ணானுபவத்திலே திளைத்தவர் இந்த ஆழ்வார். யசோதா பாவனையிலே கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் லீலைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அனுபவித்தவர். இப்படி கிருஷ்ணாவதாரத்திலே மண்டினது என்று இரண்டாவது பகுதி பார்க்கலாம். முதல்ல மங்களாசாசனம், இரண்டாவது கிருஷ்ணானுபவம், மூணாவது பொதுவானது ஆழ்வார்களுக்கே பொது அர்ச்சாவதார அனுபவம். இந்த பிரமாணங்கள்லாம் எப்படி பிரியுதுன்னு காட்டுறச்சே ஒவ்வொரு நிலைக்கு ஒரு பிரமாணம் என்று காட்டுவர்கள். பரத்துவம் என்ன, பரத்துவத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பேசுவது வேதம். அதே போல எம்பெருமான் அவதாரங்கள் செய்கிறானே அவனை பேசுவது இதிகாச புராணங்கள் என்று பல விதமாக பிரிக்கிற. வியூகமூர்த்தியை சொல்லுவது ஆகமங்கள் என்று சொல்லுகிற கிரமத்திலே அர்ச்சா அவதாரத்துக்கு திவ்ய பிரபந்தம் தான் பிரமாணம். ஆக திவ்ய பிரபந்தங்கள்னு பொதுவா இருந்துச்சுன்னா அதுல அர்ச்சாவதாரம் இருக்கும். மூணு விதமாக பார்க்கலாம். ஒன்று மங்களாசாசனம், ரெண்டாவது கிருஷ்ணாவதார அனுபவம், மூன்றாவது அர்ச்சாவதார அனுபவம். இது பெரியாழ்வாருடைய திருமொழியில பார்த்தா முதல் பாசுரம் வண்ணமாடங்கள் சூழ் அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அநேகமாக மூணாவது பத்து வரைக்குமே கிருஷ்ணானுபவம்னு சொல்லலாம். அதில் கடைசியில் ராமாவதாரத்தினுடைய அனுபவம் இருக்குது கடைசி பதிகம் மூணாம் பத்தில். இருந்தாலும் பொதுவாக பார்த்தால் அநேகமாக பார்த்தால் கிருஷ்ணாவதார அனுபவம் தான் மூணாம் பத்து வரைக்கும். நாலாம் பத்துலேருந்து தான் திவ்யதேச அனுபவங்கள் தொடங்குகின்றன. திருவரங்கம், திருக்கோட்டியூர், திருமாலிருஞ்சோலை, கண்டமண்ணுங்கடிநகர் இந்த திவ்யதேசங்கள்லாம் ஒரு திருமொழியாக அனுபவம்னு பார்த்தா அது நாலாம் பத்துலேருந்து தான். அங்கங்கே சில பாசுரங்கள் துணுக்கு பாசுரங்களாக அங்கங்கே இருக்கும். ஆனால் பதிகங்கள்னு பார்த்தா அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் நடுவில் இந்த காப்பிடல் பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது, ரெண்டாம் பத்து எட்டாம் திருமொழி. இங்கே பூர்த்தியாக திவ்யதேச அனுபவம் உண்டு, பூர்த்தியாக கிருஷ்ணானுபவம் உண்டு, பூர்த்தியாக மங்களாசாசனம் உண்டு. ஏன்னா இந்த ஒரு பாட்டில் கூட இல்லாமல் இருக்காது. இந்த பத்து பாசுரங்கள்லையும் இந்த மூணும் இருக்கக்கூடிய திருமொழின்னு பார்த்தா அது இந்த ஒரு திருமொழியைத்தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட பெரியாழ்வாருடைய மனசில் இருக்கிற எல்லாவற்றையும் இந்த பதிகத்திலே காட்டியிருக்கார். ஆக இது எல்லாவற்றுக்கும் சாரம்னு சொல்லலாம். மூணு விதமாக பிரித்து அந்த மூணுமே இதில் இருக்குங்கிறதுனால இந்த காப்பிடல் பதிகம் எல்லாத்துக்கும் சாரமாக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விதமாக இந்த பதிகத்தினுடைய ஏற்றத்தை தெரிவித்தேன். இதை விஷய வைலட்சண்யம் என்று கொள்ளலாம். முன்னாடி பெரியாழ்வாருடைய வைபவத்தையும் பார்த்தோம், அது வக்திரு வைலட்சண்யம். அடுத்து இந்த பிரபந்தத்தில், இந்த திவ்ய பிரபந்தத்தில், அதுவும் இந்த திருமொழியில் இருக்கக்கூடிய சில அர்த்த விசேஷங்களை மட்டும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். யசோதா பாவனையிலே பெரியாழ்வார் இங்கே அருளி செய்கிறார். கண்ணனுக்கு யசோதா என்னெல்லாம் பண்ணியிருப்பாளோ அதையெல்லாம் அனுபவிக்கிறார். முதலிலே திருமஞ்சனம் ஆட்டுவது, அதை நீராட்டம் என்று அனுபவித்தார். பிறகு எம்பெருமானுக்கு குழல் வார வேணும், குழந்தைக்கு, கண்ணன் குழந்தைக்கு குழல் வார வேணும் என்று குழல் வாரினார். பிறகு பூச்சூடினார், அது பூச்சூட்டல் என்ற அனுபவம். அடுத்தது இப்படி எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறார், அதாவது குழந்தையான கண்ணன் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா அவன் வெறுனை சேவித்தாலே அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவன், மேலே புஷ்பங்கள் எல்லாம் வேற சாத்தியிருக்கா, இதை பார்த்த உடனே தன்னுடைய கண்ணைச்சில் பட்டுவிடக்கூடாது, இன்னும் கண்ணைச்சில் பட்டுவிடக்கூடாது என்று காப்பிடுவதற்கு அழைக்கிறாள் என்ன. இதுதான் சங்கதியாக மணவாள மாமுனிகள் காட்டெருள்கிறார். இந்த புஷ்பங்கள்லாம் செவ்வி அழிவதற்கு முன்னே நீ வரவேணும் என்ன அவனை பூச்சூட்டினான். பூச்சூட்டினதுக்கு அப்புறமா அந்த அழக பார்த்தா, வெறும் அழக பார்த்தாலே பும்சாம் திருஷ்டி ரூப் திருஷ்டி சித்தாபகாரினம் என்று சொல்லப்படுகிறது. ரூப உதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் என்று எம்பெருமானுடைய குணங்கள் இப்ரமானுடைய ரூபம், இதெல்லாம் பார்த்தா எல்லாரையும் அபகரித்து விடும், எல்லாருடைய மனசையும் அபகரித்து விடும், ஆண்களுடைய மனசையே அபகரிக்கும் என்று காட்டப்படுகிறது. அப்படி இருக்க இவளோ பெண், மேலும் இவளும் தாய் வேற, அதனால இவளுக்கு கேட்க வேண்டாம், இயற்கையாகவே பரிவு உண்டு குழந்தையினிடத்திலே. மேலும் அதுவும் கண்ணன் விஷயமாக இருப்பதினாலே அது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். இப்படி கண்ணன் விஷயமாக காப்பிடுவதற்காக அழைக்கிறாள். கண்ணன் என்ன பண்றான்னா, நார்ச்சந்தியில் நின்று விளையாடி கொண்டிருக்கிறான். வேளையோ அந்தி வேளை, சாயங்காலம் ஆகிவிட்டது. துஷ்ட தெய்வங்கள், துஷ்ட தேவதைகள் எல்லாம் இருக்கும். மேலும் நார்ச்சந்தியில் இருக்கான், உனக்கு காப்பிடுவதற்கான நேரமும் வந்துவிட்டது. அதனால கண்ணனை காப்பிடுவதற்கு அழைக்கிறார் பெரியாழ்வார். இது யசோதா பாவனையிலே அருளி செய்கிறார். யசோதைக்கு இருப்பது ஸ்நேகம் மற்றும் அவனுக்கு என் வருகிறதோ என்கிற பரிவு, இது ரெண்டுமே பெரியாழ்வாருக்கும் இருக்கிறது. அதை கொண்டு பெரியாழ்வார் காப்பிடுகிறார். முதல் பாசுரம், இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்னார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் அந்தியம் போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய். தேவதைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இவர்கள்லாம் சத்தம் தலையெடுத்த காலத்திலே எம்பெருமானை வந்து ஆசிரியப்பவர்கள். இவர்கள் உபய பாவனா நிஷ்டர்கள் என்று சொல்லுவார்கள். கர்ம பாவனையும் உண்டு, பிரம்ம பாவனையும் உண்டு. இப்படி கர்ம பிரம்ம பாவனை இருக்கும் பொழுது எம்பெருமானிடத்திலே வருவர்கள். இப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம், இங்கே மூவரை எடுக்கிறார், இந்திரன் பிரமன் ஈசன் அப்புறம் மற்ற தேவர்கள் என்ன. இங்கே முதல்ல யாரை சொல்லியிருக்கணும், வரிசக்கிரமன்னு பார்த்தா முதல்ல பிரம்மாவை சொல்லணும். பிரம்மாவுக்கு புத்திரன் ஈஸ்வரன் சிவன், பிறகு மற்றவர்களை சொல்ல வேணும், இந்திரனை சொல்ல வேணும். ஆனால் கிரமம் மாறி இருக்கு, முதல்ல இந்திரன் அப்புறம் பிரமன் அப்புறம் ஈசன் இருக்கு. காரணம் என்னன்னா, இந்திரனுக்கு என்ன பெருமையோ அதே அளவு பெருமை தான் பிரம்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும். லோகத்தில் எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, பிரம்மா தான் சிருஷ்டிக்கிறான், அவன் உயர்ந்தவன், சம்ஹரிக்கிறது யாருன்னா ஈஸ்வரன், அதனால அவன் சிறந்தவன் அப்படின்னு நினைக்கிறா. இல்லை, இந்திரனுக்கு என்ன சிறப்போ அவன் தொழிலை இட்டு அவனுக்கு சிறப்பு, அதே போல இவர்களுக்கும் தொழிலை இட்டு சிறப்பே தவிர ஈஸ்வரத்துவம் துளியும் இல்லை என்பதை காட்டுவதற்காக இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் என்று அருளி செய்கிறார் ஆழ்வார். இங்க இந்திரன் பிரமன் ஈசன் இவர்கள்லாம் ஏற்கனவே எம்பெருமானிடத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த கிருஷ்ணாவதாரத்திலே அவதார காலத்திலேயே மாணிக்கங்கட்டி என்கிற பதிகத்திலே இதையெல்லாம் அனுபவித்திருக்கிறார் பெரியாழ்வார். யசோதா பாவனையிலே ஒவ்வொருவரும் வருகிறார்கள், எம்பெருமானுக்குன்னு பரிசு கொடுக்கிறார்கள் என்று இந்திரன் ஒன்று கொண்டு வரான், பிரம்மா ஒன்று கொண்டு வரான், ஈஸ்வரன் ஒன்று கொண்டு வரான் அப்படின்னு. எழுடை கிங்கினி தந்து உவனாய் நின்னான் என்று இந்திரன் எழுடை கிங்கினி அவன் அதை கொண்டு வந்தான். அடுத்தது தொட்டிலை கொடுத்தவன் பிரம்மா, வண்ணச்சிறு தொட்டில் என்ன. அதேபோல உடையார் கணமணியோடு ஒன்மாதளம்பு இடைவிரவி கோத்த எழுத்தெழுகினோடு விடையேறு காபாலி ஈசன் விடுதந்தான் என்ன. ஈசன் சிவன் அவனும் எம்பெருமானுக்கு பரிசுகளை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இப்படி முதல்ல அனுபவித்தார். அப்பொழுதே வந்திருக்கிறார்கள், இப்போவும் வந்திருக்கிறார்கள். இது சாயப்பொழுது, இந்த பொழுதிலே உன்னை வணங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள், மந்திர மாமலரு கொண்டு என்ன, மந்திர புஷ்பம். எம்பெருமானுக்கு புருஷ சூக்தாதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மந்திரம், அதுதான் மந்திரம். அடுத்தது மலர் என்ன, என்ன மலர் அப்படின்னா மாமலர், அங்க கிடைக்கக்கூடிய புஷ்பங்கள், தேவலோகத்திலே கிடைக்கக்கூடிய புஷ்பங்கள், அதாவது கல்பகாதி புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். கல்பக விருட்சம் இருக்கு, அதுல புஷ்பம் இருக்கும், பாரிஜாத புஷ்பம் இருக்கும். இப்படி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் எம்பெருமானுக்கு சூட்ட வேணும் என்பதற்காக, ஆராதிக்க வேணும் என்பதற்காக. இப்படி வந்து நிற்கிறார்கள். எப்படி நிற்கிறார்கள், மறைந்து உவராய் வந்து நின்னார். நேர எல்லார் கண்ணிலையும் காணும்படியாக வந்து நிற்கவில்லை, மறைந்து வந்திருக்கிறார்கள், மறைந்து உவராய் வந்து நின்னார். ஆனா எல்லாருக்கும் மறைக்கலாம், பெரியாழ்வாருக்கு மறைக்க முடியுமா, எம்பெருமானே காட்ட கண்டவர் அவர், அதனாலே அவர் அனைத்தையும் நேரே பார்க்கிறார், அதனாலே சொல்கிறார் மறைந்து உவராய் வந்து நின்றார். இன்றைக்கும் திருவள்ளரை திவ்யதேசத்திலே தேவதைகள் எல்லாம் எம்பெருமானுடைய கர்ப்ப கிரகத்துக்கு வெளியே சுத்தி இந்த தேவதைகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு, இந்த திவ்யதேச மகாத்மியத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா தேவதைகளும் வந்தார்கள் என்ன, மறைந்து உவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும், சதுரர்கள் வெள்ளரை நின்னாய் என்று சந்திரன் அளவுக்கு அங்க மாட மாளிகைகள் இருக்கின்றனவாம். அங்க இருக்கக்கூடிய திவதேசத்திலே இருக்கக்கூடிய மாடங்கள் எல்லாம் சந்திரபதத்தளவும் செல்லும்படியாக அவ்வளவு உயர்த்தியோடு இருக்கிறது. மேலும் சதுரர்கள் வெள்ளரை நின்னாய், சதுரர்கள்னா எப்படிப்பட்டவர்கள் என்று மணவாள மாமணிகள் காட்டுகிறார். திருவள்ளரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் எம்பெருமானுடைய சௌக்குமாரியம் மென்மைத்தன்மையை அறிந்து அவனுக்கு எப்பொழுதும் மங்களாசாசனம் பண்ணி எம்பெருமானையே நோக்கி கொண்டு போறவர்கள், அதிலே சமர்த்தர்கள் என்று அதில் சதுரர்கள். பொதுவாக சதுரர்கள்னா சதுரன்னா சாமர்த்தியசாலின்னு அர்த்தம். சாமர்த்தியசாலின்னு யாரை பொதுவாக சொல்லுவா? தாங்கரே தன் அண்ணா பண்ணிக்கிறான் சாமர்த்தியசாலின்னு சொல்லுவா. ஆனால் இது பெரியாழ்வாருக்கு சேராது. பெரியாழ்வாருடைய மனோபாவத்துக்கு சேர வியாக்கியானம் பண்ணணும். பெரியாழ்வார் அவர்களை சதுரர்கள்னு சொல்ல மாட்டார், சுயம் பிரயோஜனர்களை, அதாவது சுப்பிரயோஜனர்களை. அதனால் அவர்களை சொல்லாமல் சுயம் பிரயோஜனமாக எம்பெருமானையே நோக்கி கொண்டு போகிறவர்கள் சமர்த்தர்கள், மங்களாசாசனத்திலே சமர்த்தர்கள் வாழ்கின்ற திருவள்ளரை, சதுரர்கள் வெள்ளரை நின்னாய். அந்தியம் போதிதுவாகும். இது சாயங்கால பொழுதாயிடுத்து, அதனால நீ வர வேண்டும், காப்பிட வர வேணும். அந்தியம் போதிதுவாகும், அழகனே காப்பிட வாராய். உனக்கு உன்னுடைய அழகும் தெரியவில்லை, காலமும் தெரியவில்லை. காலம் எந்த காலம்? சாயங்காலம். இங்கே துஷ்ட தேவதைகள்லாம் இருக்கக்கூடிய இடம். அந்த நேரத்தையும் நீ அறியவில்லை, உன்னுடைய அழகையும் நீ அறியவில்லை. உன்னோட அழகை பார்த்தாவது நீ சீக்கிரம் வந்துருப்ப, இந்த அழகுக்கு எந்த கேடும் வரக்கூடாதுன்னு. அதனால உன்னுடைய இயற்கையான சமுதாய சோபை, மேலும் ஒப்பனை அழகு, இவளே பூச்சூட்டியிருக்கா. எம்பெருமானுக்கு இயற்கையிலே அழகு இருக்கு, அதை காட்டிலும் இவள் வேற யசோதை வேற பார்த்து பார்த்து பூச்சூட்டியிருக்கா. இதை தவிர தேவர்கள் எல்லாம் கல்பகாதி புஷ்பங்கள்லாம் எடுத்து வந்து சூட்டியிருக்கா. இதெல்லாம் பார்த்தா ஒப்பனை அழகு வேற இருக்கு. இது எதுக்கும் குறைவு படாதபடி உனக்கு நான் காப்பிடுகிறேன் என்று கூப்பிட்டாள். இது முதல் பாசுரம். இங்கே சுவாபதேசத்திலே ஒரு விஷயத்தை மட்டும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். சந்திரன் மாளிகை சேரும் என்று இருக்கிறது. சந்திரன் அப்படின்றது குளிர்ச்சியான ஒளியை கொடுக்கக்கூடியது. இதே சூரியன் அது கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். மேலும் தீப பிரகாசம்னா அது ஒன்றும் அவ்வளவு இருக்காது, பிரகாசம் இருக்காது. சாஸ்திரத்தினால நம் எம்பெருமானை அறியணும்னு பார்த்தா அது தீப பிரகாசம் போலே என்று காட்டுகிறார்கள். ஆனால் இந்த பூரண சந்திரன் எப்படி இருக்கும், அல்லது ஆதித்யன் எப்படி இருக்கும்னா, அந்த ஞானம் வந்து கொடுத்து அவன் அனுஷ்டான பரியந்தம் ஒருத்தன் வரான். அனுஷ்டானங்கிறது என்ன இங்கேன்னா, அந்த ஞானத்துக்கேற்ற வைராக்கியம். அந்த வைராக்கியத்தோடு கூடியவர் அவருடைய நிஷ்டை என்பது ஆதித்ய பிரகாசம் போலே, சூரியனுடைய பிரகாசம் போல. ஆனால் இவ சந்திரனுடைய பிரகாசம் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆச்சாரிய உபதேசத்தாலே வந்த ஞானம் என்று காட்டுகிறார். ஆக சந்திரனுடைய பிரகாசம் என்பது எதனுடைய ஞானம்னா, உபதேச ஞானம் போலேயிரே பூர்ணச்சந்திரனை சொல்லுவது என்று காட்டியிருக்கார். சந்திரன் மாளிகைன்னு அப்படிப்பட்ட ஞானிகள் வந்து சேருகிற இடம் திருவள்ளரை என்று. இரண்டாம் பாட்டு. இரண்டாம் பாட்டு, கண்டுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசுவெல்லாம் நின்னொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒண்ணுமில்லாதாய் மண்ணில் நில்லேல் அந்திப்போது மதுள் தொழுவல்லர் இன்னாய் நண்ணுகண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய். முதல் பாசுரத்தில் கண்ணனை காப்பிட அழைத்தாள், அவன் உடனே வரவில்லை. உடனே அவளுடைய காரியத்தையும் பார்க்க முடியவில்லையாம். கண்டுகளுக்கெல்லாம் கறக்க வேண்டிய காலம், அவையெல்லாம் முளைக்கடுப்பாலே கதறுகின்றன. இங்கே கன்றுக்குட்டிகள் அவைகளும் நாக்கு வறண்டு கதறுகின்றன. இங்கே ரெண்டு விதமான அன்வயங்கள் காட்டுற. கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்றன என்ன, கன்றுகள் கதறுகின்றன அந்த தொழுவத்திற்கு வந்து கதறுகின்றன என்ன, அல்லது கன்றுகளும் கதறுகின்றன பசுவெல்லாமும் கதறுகின்றன என்ன வைத்துக் கொள்ளலாம். இப்படி நின்னொழிந்தேன் உன்னை கூவி, சரி அதை கறக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன், உன் மேல உள்ள பரிவுனால உன்னை கூப்பிடுவதற்காக காத்து கொண்டிருக்கேன். அந்த கன்றுகளுக்கு பசுவனிடத்திலே இருக்கக்கூடிய கருணை கூட உனக்கு என்னிடத்துல இல்லையே என்கிறாள். நேசமேல் ஒண்ணுமில்லாதாய் மன்றில் நில்லே, இந்த நார்ச்சந்தியில நிற்கக்கூடியாது, நிற்கக்கூடாது அந்திப்பொழுது மதுள் திருவள்ளரை நின்னாய். நான் விளையாடுறதுக்கு தானே போயிருக்கேன் அப்படின்னா சொல்றாள் யசோதை. நீ திருவள்ளரையோட மதுளுக்குள்ள இருந்தா நான் இப்படி பயப்பட மாட்டேன், ஏன்னா அங்கே பெரிய மதுள்கள் இருக்கின்றன, அதனால உனக்கு ரட்சகமாக அந்த மதுள் இருக்கும். ஆனால் நீ என்ன பண்ணுற, மன்றில் நில்லேல், நீ மன்றில் நிற்கிற நார்ச்சந்தியில் நிற்கிற, அதுதான் எனக்கு பயமாக இருக்கு என்ன. மங்களாசாசனபரர்களுக்கு மார்பிலே கை வைத்து உறங்கலாமாம், அப்படிப்பட்ட மதுள்களை உடையது திருவள்ளரை என்ன திருவாய்மொழி பிள்ளை காட்டியருள்கிறார். நண்ணுகண்டாய் எந்தன் சொல்லு, நான் உன்னை காப்பிட வாராய். இப்படி சொல்லியும் அவன் வரவில்லை. அதனால் சொல்கிறான், என்னோட கொஞ்ச நாளாவது என்னுடைய வார்த்தையை கேளு, என்னோடது நல்ல வார்த்தை தான், அதனால் கேட்கலாம். நீ தாயர் வாய்ச்சல் கருமங்கண்டாய்னு முன்னமே தெரிவித்திருக்கிறாள். அதே போல கூப்பிட்டு நான் உன்னை காப்பிட வாராய். நான்னு ஒரு பதம், உன்னைன்னு ஒரு பதம். விசேஷமாக இங்கே காட்டியருள்கிறார் மணவாள மாமுனிகள். நான்னா என்ன அர்த்தம், உன்னைனா என்ன அர்த்தம்? நான்னா உன் பக்கள் ஸ்னேகயுக்தையாய் மங்களாசாசன பறையாய் இருக்கிற நான். இதே உன்னை, எப்படிப்பட்ட உன்னை அப்படின்னா, எம்பெருமானுடைய மென்மையை பார்த்தால் எப்பொழுதும் காப்பிட வேண்டும், அப்படிப்பட்ட மென்மையை உடைய உன்னை. அனவரதம் காப்பிட வேண்டும்படியான சௌக்குமாரியாதிகளை உடைய உன்னை காப்பிடும்படியாக நீ வாராய் என்ன. இது பெரியாழ்வாருடைய பிரகிருதிக்குச் சேர வியாக்கியானம் அனுகிரகித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதே மற்ற ஆழ்வார்களும் எம்பெருமானை நான் உன்னை நான் உன்னைன்னு பிரயோகம் பண்ணியிருக்கா, அங்கெல்லாம் வேறு விதமாக வியாக்கியானங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போமே. இப்போ வைகுந்தா மணிவண்ணனேன்னு திருவாய்மொழி, 2:6 திருவாய்மொழி, அதில் உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே என்று வருகிறது. அங்கே உன்னை நான் அப்படின்னு இதே பதங்கள் இருக்குது. இங்கே ஈட்டு வியாக்கியானத்திலே உன்னை என்பதற்கு ஆசிரித பக்ஷபாதியான உன்னை என்று காட்டியருள்கிறார் நம்பிள்ளை. நான் என்பதற்கு ஆடி ஆடியில் விடாய்த்தனான், ஆடி ஆடியில் பெரிய துக்கம் ஆழ்வாருக்கு, பிரிஞ்சிருக்கார் நித்தியசூர், அதாவது நித்தியசூரர்களோடு சேரணும்னு ஆசைப்பட்டார். அப்படிப்பட்ட எம்பெருமான நித்தியசூரர்களோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை சேரணும்னு ஆசைப்பட்டார், கிடைக்கல, துக்கம் ரொம்ப அதிகமாயிடுத்து. அப்படி விடாய்த்திருந்தார் ஆடி ஆடியிலே. அப்படி இருந்த அவர் எப்படி உஜ்ஜீவித்தார்? நீ உஜ்ஜீவிப்புக்க உன்னாலே உளேனான நான் என்று பிறகு எம்பெருமான் சேர்ந்தான். அந்தாமத்தன்பு என்று எம்பெருமானோட கலவி ஏற்பட்டது. அதனால் நம்மாழ்வார் உயிர் தரித்தார். அதனால் உன்னாலே உளேனான நான், இது நம்மாழ்வாருடைய பிரகிருதி. எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் பொழுதுதான் அவரால் இருக்க முடியும். ஆக தன்னை பேணுகிறார் நம்மாழ்வார் என்று தெரிகிறது இங்கே. ஆனால் பெரியாழ்வாருடைய பிரகிருதி அவர் அப்படி கிடையாது, எப்பொழுதும் எம்பெருமானே நோக்கக்கூடியவர். அதனாலே மங்களாசாசன பரத்தையான நான் உன்னுடைய சௌக்குமாரியத்தை பார்த்தால் எப்பொழுதும் காப்பிட வேண்டும்படியான உன்னை என்று, அப்படிப்பட்ட உன்னை நான் காப்பிட அழைக்கிறேன்னு அழைத்தார். அடுத்து மூன்றாம் பாசுரம் செப்போதுமென் முளையாறுகள் சிறுசோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்பப்போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய் முப்போதும் வானவரேத்தும் முனிவர்கள் வெள்ளறிணிந்தாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிடவாராய். இங்கே பெண்கள், சிறு பெண்களிடத்திலே எம்பெருமான் தீமைகள்லாம் செய்து கொண்டிருக்கான், காப்பிடவாராயின்னு கூட்டா அதெல்லாம் வரமாட்டேங்கிறான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள சிறு பெண்கள் மணல் வீடு கட்டி விளையாடுகிறார்கள், மணல் சோறு சமைத்து விளையாடுகிறார்கள். அந்த மணல் சோத்தையெல்லாம் உதைக்கிறான், சிதைக்கிறான். அதே போல அவர்கள் இல்லம் கட்டியிருக்கிறார்கள் மணலிலே, அதையும் போட்டு உடைக்கிறான். அதனாலே அவன் அம்மா யசோதை முன்பு திட்டினாள். அதனால அவன் சாப்பிடாமல் கூட வந்துட்டான். அதனால இப்போ நான் உறப்ப மாட்டேன், உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், காப்பிடுவதற்காக அழைக்கிறேன், உன்னை அடிக்க மாட்டேன் என்று சொல்கிறாள். இது ஒரு சம்வாதமாக வைத்து ஆச்சாரியர்கள் இங்கே காட்டியிருக்கிறார்கள். சுருக்கமாக தெரிவித்தேன். கண்ணனை கூப்பிட்டா, கூப்பிட்டோடனே நீ வந்தா நீ பிடிச்ச அடிப்ப. அன்னைக்கு நான் அவளுடைய இல்லங்களை, சிறு பெண்கள் விளையாடின பொழுது அவருடைய இல்லங்களையும் அவருடைய மணல் சொத்தையும் உதைத்தேன். அதனால அப்போ பிடிக்கணும்னு நினைச்சேன். அதனால நீ இப்பொழுது பிடித்த என்னை அடிப்பாயின்னு சொல்ல, நான் இப்போ உன்னை அடிக்க மாட்டேங்கண்ணா, நீ வந்து காப்பிடுவதற்காக உன்னை அழைக்கிறேன் என்று அவள் சொல்கிறாள். முப்போதும் வானவரேத்தும் முனிவர்கள் வள்ளரை நின்னாய். எப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் அப்படின்னா, திருவள்ளரையிலே இருக்கக்கூடியவன். முப்போதும் வானவரேத்தும், மூன்று வேளைகளிலும் முனிவர்கள்லாம் ஏத்தரா, வானவர்கள் ஏத்தரா, அப்படிப்பட்ட வெள்ளரை நின்னாய். திருவள்ளரை திவ்யதேசத்திற்கு உண்டான எம்பெருமானுடைய ஸ்தோத்திரம் அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரத்திலே சில திருநாமங்கள் இவ்வாறு படிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் பாசுரத்திலே தேவர்களெல்லாம் உன்னை துதிக்கிறார்கள் என தெரிவித்தார். இந்திரனோடு பிரமணீசன் மேலெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்னாருன்னு. எம்பெருமானுடைய ஒரு திருநாமம் ஓம் பிரஜாபதி ஸ்துத்தியாய நமகா என்று, பிரஜாபதி என்கிறவன் பிரம்மா, அவனாலே துதிக்கப்படுபவன். இங்கே மூணாவது பாசுரத்திலே முனிவர்கள் வள்ளரை நின்னாய் என்று, மனநசீலர்களான முனிவர்கள் அவர்களெல்லாம் இருக்கும்படியான திருவள்ளரையிலே நின்னவனே என்ன. இங்கே பிரத்யக்ஷமாக கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே மார்க்கண்டேய மகரிஷி. அவர் தவக்கோலத்தில் எழுந்தருளியிருக்க பெருமானை வணங்கிய நிலையிலே எழுந்தருளியிருக்கிறார். அவருடைய தவத்துக்கு எம்பெருமான் இங்கே பிரத்யக்ஷமாக இருக்கிறான். பூமி தேவி, பெரிய விராட்டியார் இவர்களெல்லாம் தவம் செய்ய எம்பெருமான் இங்கே எழுந்தருளினான் என்று ஸ்தலபுராணம். அதனால் ஓம் பிராஜ்ஞாயுஷ்க மிருகண்டூத்த பூஜிதாய நமகா என்று மார்க்கண்டேயராலே பூஜிக்கப்பட்ட எம்பெருமான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி முனிவர்கள்லாம் உன்னை வணங்குகிறார்கள், வானவர்கள் எல்லாம் ஏத்துகிறார்கள். இப்பொழுது நான் ஒன்றும் செய்ய, நான் திருப்பிலாம் உன்னை அடிக்க மாட்டேன். எம்பிரான், காப்பிட வாராய் என அழைத்தாள். இது மூணாவது பாசுரம். இதனுடைய தொடர்ச்சி தான் நாலாவது பாசுரம். கண்ணில் மணல் கொடு தூவி காலினால் பாய்ந்தன என்னென்னு என்னரும் பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார். கண்ணனே வள்ளரனின்னாய் கண்டாரோடே தீமை செய்வாய், வண்ணமே வேளையதொப்பாய் வள்ளலே காப்பிடவாராய். இது நாலாவது பாசுரம். கண்ணில் மணல் கொடு தூவி. சரி, கண்ணன் அப்பையாவது வரானான்னு பார்த்தா அப்பையும் வரல. இன்னும் அவன் விஷமம் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடியவர்கள் மற்ற பிள்ளைகள் அவர்களுடைய கண்ணிலே மண்ணை தூவுகிறான், மேலும் காலாலே உதைக்கிறான்னு அந்த பிள்ளைகள்லாம் வந்து யசோதையினிடத்திலே முறையிடுகிறார்கள். கண்ணில் மணல் கொடு தூவி, கண்ணிலே மணலை தூவுகிறான். காலினால் பாய்ந்தனை என்று காலாலே உதைக்கிறான் என்னென்னு எண்ணரும் பிள்ளைகள் வந்துட்டு, நிறைய பிள்ளைகள் வந்துட்டு இவரால் முறைப்படுகின்றார் என்று இவனை பற்றி எல்லாரும் சொல்கிறார்கள். கண்ணனே வள்ளரனின்னாய் கண்டாரோடே தீமை செய்வாய், நீ எல்லார்கிட்டையும் தீமைகளே செய்து கொண்டிருக்கிறாயே, வண்ணமே வேலையை தொப்பாய், நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, உன்னுடைய திருமேனி எவ்வளவு ஆக்கர்ஷகமாக இருக்கு, வேலை என்ன கடல், கடல் போன்ற நிறத்தை உடையவனே. மேலும் சரி, அந்த நிறத்தை வைத்துக் கொண்டு தானே உள்ள இருக்கானா, அப்படி இல்லை, எல்லாரும் பார்க்கும்படியாக தன்னுடைய திருமேனியை அழகையெல்லாம் காட்டுகிறான். ஸ்ரீராமாவந்தாரத்திலே காட்டிலே எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகையெல்லாம் காட்டிக்கொண்டு நடந்தான்னு காண்கிறோம். அங்கே விலங்குகள் முதற்கொண்டு எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவித்தன, முனிவர்கள் அனுபவித்தார்கள். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததர்ஷுகோ என்ன முனிவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். எம்பெருமானுடைய திருமேனி அழகையெல்லாம் பார்த்து, எம்பெருமானுடைய ஒப்பனை அழகெல்லாம் பார்த்து, எம்பெருமானுடைய வஸ்திரம் அணிந்திருக்கிற அழகையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கிருஷ்ணாவதாரத்திலும் அவன் இடையர்கள் இடைச்சிகள் என்ன பசுக்கள் என்ன எல்லாவற்றையும் ஈர்த்தான் தன்னுடைய திருமேனி அழகாலே. அப்படி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவன், அதனால வள்ளலே அப்படின்னு அவனுடைய ரூப சௌந்தரியங்களை எல்லாம் எல்லாருக்கும் காட்டி கொண்டிருக்கான். முன்னமேயே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம் என்ன. ரூபம்னா என் பெருமானுடைய திருமேனி அழகு, ஔதாரியம்னா வள்ளல் தன்மை. அந்த வள்ளல் தன்மை என்ன அப்படின்னா தன்னுடைய ரூபத்தை எல்லாருக்கும் காட்டுகிறான் என்ன. அதைத்தான் இங்கே வண்ணமே வேலையதொப்பாய் வள்ளலே காப்பிடவாராய் என்று தெரிவிக்கிறார். இங்கே ஸ்வாபதேசத்திலே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். கண்ணுனா என்ன, மணல்னா என்ன? கண் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஞானத்தை குறிக்கும். அப்படி இயற்கையான ஞானம். அதை மணல் கொடு தூவினா கண்ணில் மணல் போட்டோன்னா கண்ணு நல்லா தெரியாது. அதே போல் அந்த ஞானத்தை மறைப்பது மணல். அது என்ன மணல்னா இந்திரிய விஷயத்தை அப்படிங்கிறதான், இந்திரிய பாரவசியம், இந்திரியங்களுக்கு வசப்பட்டு அது போகிற போக்கிலேயே போவது, அதுதான் அங்கே மணல் என்று குறிப்பிடப்படுகிறது. இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா எம்பெருமானே செய்கிறானா அப்படின்னு தோஷம் பண்ணுறா. இவர்கள்லாம் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு போயிட்டு இருக்கிறார்கள் சம்சாரிகள். தன்னுடைய ஞானத்தை இழந்து இந்திரிய போகிற போக்கிலே போய்விட்டு எம்பெருமான் மீது தோஷம் சொல்கிறார்கள். அதைத்தான் இங்கே கண்ணில் மணல் கொடு தூவி காலினார் பாய்ந்தனை என்னென்னு எண்ணரும் பிள்ளைகள் வந்துவிட்டு என்ன. மேலும் காலினார் பாய்ந்தனை என்பதற்கும் சுவாபதேசம் காட்டியருள்கிறார் திருவாய்மொழி பிள்ளை. சிலர் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தா, தங்களுடைய அனிஷ்டம் நிவர்த்தி, தன்னுடைய அனிஷ்டங்கள்லாம் போகணும், இஷ்டத்தெல்லாம் கிடைக்கணும்னா அதற்கு வேற சாதனங்கள், எம்பெருமானாகிற சாதனத்தை விட்டு மற்ற உபாயங்களிலே கை வைக்குகிறார்கள். அவர்களை எல்லாம் எம்பெருமான் நிஷேதிக்கிறான். காலால் பாய்ந்தனை என்ன, எம்பெருமானுக்கு விருப்பப்படுவது என்ன, விருப்பப்படுவது என்னன்னா எம்பெருமானே உபாயம் என்றிருக்கும் அவர்களை எம்பெருமான் விரும்புகிறான், மற்றவர்களை எல்லாம் அவன் விரும்புவதில்லை என்பது இதை காட்டுகிறது. திருவடி என்பது உபாயம், அவனுடைய திருமேனி என்பது உபேயம். திருமேனி என்ன, திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணுவது அல்லது திருமேனி அனுபவம், இதெல்லாமே உபேயம், நாம் அடையக்கூடிய பலன். அந்த அடைவதற்கு வழி என்னன்னா திருவடி. ரெண்டுமே இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காலினால் பாய்ந்தனை என காலாலே மற்ற சாதனாந்தரபரர்களையெல்லாம் உதைக்கிறான். இவர்களுக்கு என்ன பண்ணுறான், வண்ணமே வேலையை தொப்பாயின்னு தன்னுடைய திருமேனியை காட்டுகிறான்னு. அது உபேயம் பலன். ஆக இங்கே இந்த இரண்டு விஷயங்களும் சுவாபதேசத்திலே நன்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. மேலும் ஐந்தாவது பாசுரத்திலிருந்து 10வது பாசுரம் வரை அடுத்த பதிவிலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.